நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனி இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். கார்பன் சிங்க் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கார்பன் சிங்கினுடைய கார்பனுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்ப பார்க்கலாம்.
சோ மூன்றாவது கார்பன் சிங்க் எதுவென்றால் கடல். கடல் தான் அடுத்து 40% கார்பனை அது எடுத்துக் கொள்கிறது. அது எடுத்துக் கொள்ளக்கூடிய கார்பன் எதற்கு உபயோகப்படுகிறது என்றால் மீன்கள், இந்த ஷெல்ஃபிஷ் என்று சொல்வார்கள், நண்டு, லாப்ஸ்டர், ஷ்ரிம்ப், இப்பேற்பட்ட ஷெல்ஃபிஷ் அந்த கார்பனை ஷெல் செய்ய அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஸோ அந்த அதனால்தான் சுண்ணாம்பு என்று சொல்லுகின்றோமே நமது இந்தியாவில். சுண்ணாம்பு 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நண்டின் அந்த ஓடு தான் சுண்ணாம்பு. இறந்துவிட்ட அந்த மீன்கள் அந்த கார்பனை எடுத்து அந்த கார்பன் தான் இன்றைய தினம் சுண்ணாம்பு. அது பேர் விஞ்ஞானத்தில் கால்சியம் கார்பனேட் என்று சொல்வார்கள். சோ எல்லா சுண்ணாம்பும் உயிர்கள், ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உயிரிலிருந்து வந்த அந்த வெள்ளை தூள் தான் சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பை எடுக்கின்ற பொழுது முக்கியமாக சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாமே அப்பேற்பட்ட இயற்கை வளங்களை தான் எடுத்து சிமெண்ட் தயாரிக்கிறார்கள். அதனால் தான் பொல்யூஷன், பயங்கரமான விஷக்காற்று அந்த சிமெண்ட் தான் இன்றைய நம்மை அழித்துக் கொண்டு.
நீங்க சொன்னது போல கடலிலிருந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு அந்த சுண்ணாம்பு இருப்பதை நீங்க சொன்னீங்க. பிராக்டிக்கலாவே நம்ம யதார்த்தமா பார்க்க போனா இந்த சிப்பிகள் சொல்லுவாங்க,
அதுதான் கரெக்ட், அதேதான்
சிப்பிகள். இந்த கிராமத்துல வந்து பொங்கலுக்கெல்லாம் வந்து சிப்பிகளை வந்து சுடு பண்ணி அதை சுண்ணாம்புவா வந்து செய்வாங்க. உண்மையிலே ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீங்க இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க.
உண்மைதான், உண்மைதான். அதான் கார்பன் சிங்க் என்று சொல்வார். கடல் ஒரு கார்பன் சிங்க், தாவரங்கள் இரண்டாவது கார்பன் சிங்க், மூன்றாவது கல், கற்கள் எல்லாம் கார்பன். இந்த மூன்று இல்லை என்றால் கார்பன் நமது அட்மாஸ்பியர்ல அதிகமாகி விஷமாகி அந்த இன்றைய தினம் இருக்கக்கூடிய வீனஸ் என்று சொல்லுவார்களே சுக்கிரன் கிரகம் மாதிரி நாம் ஆகிவிடுவோம். என்றால் சுக்கிர கிரகத்தில் அதுதான் இப்பொழுது அந்த கால்சியம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி அதிகமாகி அடர்த்தியாகி அதற்குள் மனிதன் வாழ முடியாது. த சர்ஃபேஸ் ஆஃப் வீனஸ் 400 டிகிரி செல்சியஸ். நெருப்பு குழம்பு தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பராமரிக்கவில்லை என்றால் நம்ம பூமியும் ஒரு நாள் அப்பேற்பட்ட அந்த கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட், சின்ன போர்வை, பெரிய போர்வை, இன்னொரு பெரிய போர்வை, இன்னொரு பெரிய போர்வை, 20 போர்வைகளை போட்டு சுக்கிரன் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபியூரிக் கிளவுட்ஸ் அது நமது பூமியில் ஆகி நமது பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆவியாகிவிடும். இங்கு நெருப்பு குழம்பு தான் இருக்கும். சோ அப்பேற்பட்ட நிலவரத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
இப்ப நீங்க சொன்னது போல மனிதர்கள் மத்தியில் ஒரு பயம் மட்டும் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் சீக்கிரமா இந்த பூமி வெடிக்க போகுது, பூமி வெப்பமாயிருச்சா அப்படிங்கிற ஒரு பயம் ஆயிடுச்சு. இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் உண்மையிலே?
ஆம் கனகராஜ், நல்ல கேள்வி கேட்டீர்கள். பூமி, நாம் பேசுகின்ற பொழுது பூமி அழிந்துவிடும், உலகம் அழிந்துவிடும் என்ற வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் உபயோகிக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. பூமியும் அழியாது, உலகமும் அழியாது. அதற்கு வயது இன்னும் 450 கோடி ஆண்டுகள். ஒரு சில கேலக்சி இன்னும் 10,000 கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய சக்தி அவைகளுக்கு இருக்கின்றன. உண்மையான கருத்து என்னவென்றால் மனிதன் அழிந்து விடுவானா, அதுதான் கேள்வி. பூமி அழியவே அழியாது. ஏனென்றால் பூமி இப்பேற்பட்ட விஷயங்களை 450 கோடி ஆண்டுகளாக எத்தனையோ விஷயங்களை பேரழிவுகளை பார்த்திருக்கின்றது. அந்த பேரழிவுகளையெல்லாம் சாதித்து இன்றைய தினம் லைஃபுக்கு இன்னும் அது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் பக்க விளைவுகள், ஏகப்பட்ட பக்க விளைவுகள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக எதுவென்றால் உயிர்கள் இறந்து கொண்டிருக்கின்றன. 40% உயிர்கள் இந்த பூமியில் காணாமல் போய்விட்டன. சரித்திரத்திலே மொத்தம் 5 பேரழிவுகள் நடந்திருக்கின்றன. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஓர்தோ விஷியன் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார்கள். அங்கு பயங்கரமான பாக்டீரியாஸ், அப்பொழுதுதான் உயிர் வளர ஆரம்பித்த காலம். பெரிய ஐஸ் ஏஜ் என்று சொல்வார்கள். பூமி பனிமண்டலமாக மாறிவிட்டது. ஸோ அப்பொழுது ஏறக்குறைய 70% ஆஃப் லைஃப் இறந்து போய்விட்டது. அதுக்கப்புறம் 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் டெவோனியன் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 85% உயிர்கள் காணாமல் போய்விட்டன, முக்கியமாக மீன்கள். அதற்கு பின்னால் வந்தது பெர்மியன் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார்கள், 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால். அதில் ஆம்பிபியன்ஸ், முக்கியமாக தவளை, சாலமாண்டஸ், இப்பேற்பட்ட உயிர்கள், அருணை, இப்பேற்பட்ட உயிர்கள் எல்லாம் இறந்துவிட்டன. ஏறக்குறைய 80% உயிர்கள் காணாமல் போனன. அடுத்தது 4வது பேரழிவு எப்பொழுது நடந்தது என்றால் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், ட்ரையாசிக் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார்கள். அதில் 65% உயிர்கள் காணாமல் போய்விட்டன. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால்தான் 5வது பேரழிவு எக்ஸ்டென்ஷன் நடந்தது, அதுதான் டைனோசோர்ஸ். ஏறக்குறைய 150 மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த டைனோசோர்கள் காணாமல் போய்விட்டன. இதுதான் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த டைனோசோர்கள் இறந்ததனால்தான் பாலூட்டிகள், நாம் மம்மல்ஸ், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த டைனோசோர் இறக்கவில்லை என்றால் நமது ஹிஸ்டரி இன்னும் இந்த உலகத்திற்கு வந்தே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைனோசோர்களை விட படு பயங்கர விஷமுள்ள கொடிய மனிதர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். இப்பொழுது நடப்பது 6வது பேரழிவு. பேரழிவு எக்ஸ்டிங்ஷன், த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 40% உயிர்கள் காணாமல் போயின. எல்லாமே நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ் என்று சொல்வார்கள். இன்னும் 20 வருடங்களிலே இன்னும் ஒரு 10% காணாமல் போகும். 2050 60% காணாமல் போகும். 2100 80% உயிர்கள் காணாமல் போகும். பயங்கரமான எக்ஸ்டிங்ஷன். மற்ற எல்லா எக்ஸ்டிங்ஷனும், 5 எக்ஸ்டிங்ஷனிலும் ஒரு 2000-10000 ஆண்டுகள் நேரம் எடுத்தது இந்த சதவிகிதம் எக்ஸ்டிங்ஷன் ஆவதற்கு. ஆனால் இந்த 6வது எக்ஸ்டிங்ஷன் 50 ஆண்டுகளிலேயே மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் மனிதனுடைய லைஃப் ஸ்டைல், கலாச்சாரம், ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனிதனுடைய செயல்பாடுகள், அது ஒரே ஒரு காரணம் தான் என்று நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன்.
ஆக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நிலை மாறி எப்படி ஒன்னா வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனதுனால தான் இன்னைக்கு இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறான். அதற்கு விடை பேரழிவு. பேரழிவில் இவன் பலியாக வேண்டும் என்கிறதான் ஒரு ரிசல்ட்.
கரெக்டாக சொன்னீர்கள். ஆமாம், உண்மை அதுதான். அதாவது 80% உயிர்கள் 2100 காணாமல் போகிவிட்டால், முக்கியமாக தேனீக்கள் காணாமல் போய்விட்டால், நமக்கு உணவு தயாரிக்க நமது நண்பன் இறந்துவிட்டான். அவர்கள்தான் மகரந்த சேர்க்கை செய்து நம்ம எல்லா பயிர்களையும் அவர்கள்தான் நமக்கு உருவாக்கி, பழங்கள், காய்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நமது தோழன் யார் என்றால் தேனீ. தேனீக்கள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது தேனீக்கள் நிறைய அழிந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக என்ன சொல்கிறார் என்றால், தேனீ மேக்னெட்டிக் ஃபீல்ட், செல்போன். நான் ஒரு ஆராய்ச்சி செய்தேன் எனது வீட்டிலே. எங்கள் வீட்டு எதிரிலே ஒரு கொளவி கூண்டு ஒன்று இருக்கின்றது. நான் படித்திருக்கிறேன், அதாவது செல்போன் இந்த உயிர்களையெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்ஃபியூஸ் செய்து அவைகள் கூடுகளுக்கு போய் சேர முடியவில்லை. நான் ஆராய்ச்சி செய்யலாம் என்று சொல்லி நான் ஆராய்ச்சியை ஒரு நாள் ஆரம்பித்தேன். காலையில் அமர்ந்து எல்லா தேனீக்களும் வெளியே சென்றன. 95 தேனீக்கள் அல்ல, இது குளவிகள், குளவி கொண்டு 95 குளவிகள் வெளியே நான் எண்ணிக்கை செய்து கொண்டிருந்தேன். ஈவினிங்கில் ஏறக்குறைய 93, 2 மட்டும் வரவில்லை, 93 குளவிகள் திரும்பி கூண்டுக்கு வந்தன. மறுநாள் செல்போன் எடுத்துக்கொண்டு சென்று அதனுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டேன். முதல் நாள் செல்போன் வைக்கல, இரண்டாவது நாள் செல்போன் வைத்தேன். வைத்துட்டு என்ன ஆரம்பித்தேன், 92 குழவிகள் கூண்டை விட்டு கிளம்பி சென்றன. மாறாக மாலையில் வந்த தேனை குழவிகள் ஒன்லி 14-15 குழவிகள் தான் அந்த கூண்டை திரும்பி வந்து சேர்ந்தன. மற்ற குழவிகள் எல்லாம் அந்த செல்போன் கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிக்னலிலே வழி தவறி அவை வீடு போய் சேராமல் பல இடத்தில் அவை பயணத்தை தொலைத்துவிட்டு வழி தெரியாமல் அவை இறந்து போகின்ற ஒரு நிலைமை நமது இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கிறது.
அப்படியான அந்த செல்போன்ல வருகின்ற அந்த கதிர்கள், ஒளிவீச்சு கதிர்கள் இயற்கையில உருவான இந்த பூச்சிகளுக்கு அல்லது இந்த பறவை இனத்திற்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொல்றீங்க?
எஸ் அதுதான் உண்மை. ஏனென்றால் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், பூமியின் மையத்திலிருந்து கோர் என்று சொல்லப்படுகின்ற அங்கிருந்துதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகின்றது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய அந்த அலை வரிசையால் தான் இந்த பறவைகளும் மீன்களும் அவங்கவுங்க வீட்டிற்கு சரியாக போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய செல்போன் இன்றைய தினம் அந்த அலைவரிசையை தான் மையமாக வைத்துக் கொண்டு அந்த சிக்னலை பரப்பிக் கொண்டிருக்கிறது. சோ இதனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த இன்டர்ஃபியரன்ஸ் அதோடு சேருவதால் பறவைகள் கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகி அவைகள் சரியாக போய் சேர்வது கிடையாது. முக்கியமாக தேனீக்களும் அந்த கூண்டில் போய் சேர்வது கிடையாது. அதனால்தான் தேனீக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அது ஒன்று. இரண்டாவது ஒன்று என்ன, இரண்டாவது ரீசன் வந்து நாம் பூச்சி மருந்து அடிக்கின்றோமே, அது பூவில் இருக்கின்ற அந்த விஷத்தை அந்த தேன் எடுக்கும்போது அந்த விஷத்தையும் எடுத்துக்கொண்டு அவை சென்று கூண்டில் வைக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற லார்வே எல்லாம் இறந்து விடுகின்றது. அதனால்தான் தேனீக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்னொரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் நான் செய்தேன். நான் அதை முதலில் நம்பவில்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய தாக்கம் இயற்கைக்கு. நான் இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்தேன். என்னவென்றால், என்னுடைய அம்மா ஒரு நாள் 22 முட்டைகளை வைத்து பெண் கோழியை அமர வைத்து அவயம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். உடனே நான் என்ன செய்தேன், அம்மாவிடம் இன்னும் 22 முட்டைகள் கிடைக்குமா, என்னொரு கோழி கிடைக்குமா என்று கேட்டேன். கட்டாயம் கிடைக்கும், நான் வாங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லி 500 ரூபாய் செலவு செய்து 22 முட்டைகளையும் மற்றொரு அவய கோழியும் வாங்கி கொண்டு வந்து ஒரு ரூமில் எங்க அம்மாவுடைய கோழி 22 முட்டையும் கோழியும், அடுத்த ரூம் ஏறக்குறைய ஒரு 100 அடி தள்ளி அது என்னுடைய ரூம், அங்கே என்னுடைய கோழி என்னுடைய 22 முட்டையும் வைத்தோம். எங்க அம்மா ரூம்ல ரொம்ப கிளீனா இருந்தது. என்னுடைய ரூம் கோழியில செல்போனை வைத்து விட்டேன், எனது செல்போனை அங்கேயே வைத்து விட்டேன். 22 நாட்கள் அந்த செல்போன் அதே அறையில் இருந்தது. எங்கள் அம்மாவின் கோழி அறையில செல்போன் கிடையாது. 22-23 நாட்கள் கழித்து நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது
என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் தெரிஞ்சுக்கலாங்க ஐயா.
இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா விவரமா விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும் இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு ஃபிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.